السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேர் அருளும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். சங்கையான பெருமக்களே, கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களாகிய சஹாபிகளை பின்பற்றிய தாபியின்களினுடைய வரலாற்று தொடரில் இன்றைய தினம் சயீத் இப்னுல் முஸய்யப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்றினுடைய ஒரு பகுதியை பார்க்க இருக்கிறோம். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், கான சயீத் இப்னுல் முஸய்யப் யுஃப்தி வ ஸஹாபத் அஹ்யாவுன், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்கள் ஹயாத்தாக இருக்கும் காலத்திலேயே ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தவர்களில் சயீத் இப்னுல் முஸய்யப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் முதன்மையானவர்கள் என்று. அவங்க ஹயாத்தா இருக்கிற காலத்திலேயே சஹாபிகளால் அனுமதிக்கப்பட்டவர்கள் சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹுன்னு ஃபத்வா கொடுக்கிறதுக்கு. அப்படிப்பட்டவர்களினுடைய வரலாற்றை படிப்பதெல்லாம் நமக்கு பாக்கியமானது. அல்லாஹ் அதை நமக்கு நசீபாக்கி வைத்திருக்கிறான். அந்த பாடத்திலிருந்து, அவர்களுடைய வாழ்க்கை நெறிகளிலிருந்து நிலையான நிறைவான ஒரு படிப்பினையும் பாடத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹலீஃபா அமீர் மோமினின் ஹஜ்ஜுக்காக புறப்படுறார். ஹஜ்ஜுக்காக புறப்படக்கூடிய வழியிலே மதீனாவை கடந்துதான் அவர்கள் மக்காவை செல்ல வேண்டியிருக்கிறது. எனவே மதீனா ஷரீஃபிலே சில நாட்கள் தங்கியிருந்து, சில காலங்கள் தங்கியிருந்து அங்கிருக்கக்கூடிய அறிஞர்களிடத்திலேயும் அங்கிருக்கக்கூடிய மூத்த தாபீன்களிடத்திலேயும் பாடம் படிக்க வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் ஆவலும் அவருக்கு நிறைந்திருந்தது. இதற்காகவே ஹஜ்ஜுக்காக மிகச் சீக்கிரமாக புறப்பட்டார். அவருடைய படையிலேயே மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மதீனா ஷரீப் சென்று அங்கு இருக்கக்கூடிய உலமாக்களிடத்திலே, கிபாரு தாபியீன், தாபியன்களிலே மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடியவர்களிடத்திலே கற்க வேண்டும், கால்மடித்து அமர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு நிறைவாக இருந்தது. அவரோடு அவருடைய மக்களில் சிலரும் புறப்பட்டு வந்தார்கள். பல அதிகாரிகள் இருக்கிறார்கள், சில கவர்னர்கள் இருக்கிறார்கள், தளபதிகள் இருக்கிறார்கள். இவர்களிலிருந்து பலரும் ஒன்று சூழ, படை வீரர்களும் ஒன்று சூழ புறப்பட்டு வருகிறார். டமஸ்கஸில் இருந்து மதீனா ஷரீப் வந்ததும் அங்கே தொழுகையை முடித்துவிட்டு உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லி நீண்ட நேரம், நெடிய நேரம் ஜியாரத் செய்கிறார். செய்துவிட்டு அதற்கு பிறகு தன்னுடைய கூடாரத்திற்கு அவர் வருகிறார். அங்கே வந்தால், வந்து அமரும் பொழுது அவருக்கு தூக்கம் மேற்கொள்கிறது. கைலூலா தூக்கம், பகலில் தூங்குறது இருக்கு இல்லையா, கைலூலா தூக்கம், அந்த சுன்னத்தான தூக்கம், அந்த தூக்கத்தை மேற்கொள்கிறார். அந்த காலகட்டத்திலே மஸ்ஜிது நபவியிலே மூன்று ஹலக்காத்துகள் நடந்தது. ஹல்காக்கள், திக்ர் மஜ்லிசுகள், இல்முடைய மஜ்லிசுகள், மூன்று மஜ்லிசுகள் நடந்து கொண்டிருந்தது. ஒன்று சைதுனா உர்வத் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்னொன்று சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய வரலாற்றை தான் இப்போது நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அப்துல்லாஹ் இப்னு உத்பா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி மூன்று கிபாரு தாபியீன்கள், தாபியீன்களிலே மிக மூத்தவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுடைய மஜ்லிஸ் புனிதமான மஸ்ஜிது நபவியிலே நடந்து கொண்டிருந்தது. இந்த தூக்கத்திலே ஆழ்ந்து போய்விட்ட ஹலீஃபா திடீர்னு விழிக்கிறார். அது வழமையா விழிக்கிற நேரமும் இல்ல, கொஞ்ச நேரம், நீண்ட நேரம் தூங்கக்கூடிய ஆள் தான். திடீர்னு விழுத்துட்டார். வீழ்ச்சது அவருடைய கல்வில ஒரு மாதிரி படபடப்பு. தன் பக்கத்தில் இருந்த ஒரு அதிகாரி அழைத்து சொன்னார், என்னுடைய கல்விலே ஒரு படபடப்பு போன்றிருக்கிறது, எனவே தாங்கள் மஸ்ஜிதுன் நபவிக்கு சென்று அந்த மஸ்ஜிதுன் நபவியிலே இருக்கக்கூடிய ஒரு அறிஞரை அழைத்து வந்தால் அவரின் மூலமாக பல விஷயங்களை நான் கற்றுக்கொள்வேன், ஞானம் பெறுவேன், அதன் மூலமாக என்னுடைய மனது சாந்தி அடையும், எனவே நீங்கள் சென்று ஒரு நல்ல அறிஞரை அழைத்து வர வேண்டும் என்று இங்கே அதிகாரிக்கு கட்டளையிடுகிறார். அதிகாரி லேசான அதிகாரி, ஒரு பெரிய அதிகாரி. அவர் அங்கிருந்து வர்றார், வந்து மதீனா மஸ்ஜித் நபவியிலே அவர் பார்க்கிறார். அங்கே ஒரு மஜ்லிஸ் தான் அப்போது நடந்திருக்கிறது, இரண்டு மஜ்லிஸ்கள் முடிந்து விட்டது. இல்முடைய மஜ்லிஸ்கள் ஹலக்காத் முடிந்தது, ஹல்கா முடிந்து போயிருக்கிறாங்க, ஒரே ஒரு மஜ்லிஸ் மாத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு யாருங்கிறது தெரியாது, ஒரு ஷேக் உட்கார்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சற்று தூரத்தில் நடந்து இப்படி கையை காட்டுறார். இந்த அதிகாரி அங்கே பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷேக இங்க வாங்க அப்படின்னு இப்படி கையை காட்டுறார். ஷேக் இப்படி பார்த்துட்டு அதை கண்டு கிடையில தொடர்ந்து பாடம் நடத்துறாங்க. அதுக்கு பிறகு அவர் இப்படி கையை காட்டிக்கிட்டே இருக்கிறாரு, இவங்க அதை கவனிக்கல, கண்டு கிடையில. இவர் அங்கிருந்து வந்தார், இந்த அதிகாரி வந்து நேராக கிட்டே வந்து அமர்ந்து, என்ன, நான் உங்களை கூப்பிட்டேனே நீங்க வரலையே, அலம் தர அண்ணி உஷீரு இலைக்க, நான் உங்களை இப்படி இப்படி கூப்பிடுறேன், நீங்க என்ன பாக்கலையா, இலையான நீங்க இப்படி கூப்பிட்டது என்னையா அப்படின்னு கேட்கறாங்க. இவங்க என்னையா கூப்பிட்டீங்க, ஆமா உங்களைதான், உமா ஹாஜத்துக்க, உமா ஹாஜத்துக்க, உங்களுடைய தேவை என்ன என்று இவங்க கேட்கறாங்க. இஸ்தயக்கல் அமீர் மோமினின், அமீர் மோமின் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்ப முடிச்சுட்டாங்க. அவங்க என்ன பார்த்து சொன்னாங்க, இம்மு இலல் மஸ்ஜித், மஸ்ஜித் நபவிக்கு சென்று, உந்துரு ஹல் தரா அஹதன் மின் ஹுத்தாதி ஃபாதீனி, எனக்கு யாராவது ஹதீது சொல்லக்கூடிய, நல்ல ஹதீது சொல்லக்கூடிய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு குர்ஆனை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு உபன்னியாசரை எனக்கு எங்கிட்ட கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் என்ன செஞ்சீங்க, அவங்களை கூட்டு வந்திருக்கிறேன், மான மின் ஹுத்தாதி. அப்ப இவங்க சொன்னாங்க, நான் அவருக்கு ஹதீது சொல்ற ஆள் இல்லப்பா, நீ போயிட்டு வரலாம், அவருக்கு ஹதீஸ் சொல்ற ஆள் தானே கூப்பிட்டீங்க, நான் அது அவருக்கு ஹதீஸ் சொல்ற ஆள் இல்ல, நீங்க கூட்டு போங்க, இல்ல இல்ல நீங்க வரணும், ஒரு அமீர் மோமினில் கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மஸ்ஜித் பாத்தியா, எவ்வளவு பெரிய மஸ்ஜித், எவ்வளவு இடம் இருக்கு, அப்படி ஒருவேளை அவருக்கு ஹதீது, நான் அங்க வந்து அவருக்கு ஹதீஸ் சொல்லக்கூடியவனாக இல்ல, அவருக்கு ஹதீது வேண்டும் என்று இருக்குமே, அவர் இங்க வரச்சும், இங்க வந்து உட்காரட்டும், பிரச்சனை இல்ல. இவருக்கு கோபம் வந்துட்டு, ஒரு அமீர் மோமினின், ஒரு ஜனாதிபதி, ஒரு மாபெரும் அரசர் அழைக்கிறார், ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு ஆலிம்சா, அவரு அவர் அல்லிமா அல்லிமாக இருக்கக்கூடிய இவர் வருவதற்கு மறுக்கிறார், இப்படி சொல்கிறார் என்று கோபத்தோடு அங்கிருந்து நரம்பு கழுத்து நரம்புகள் எல்லாம் புடைக்கும்படியாக கோபம் மேலிட்டு அங்கிருந்து புறப்பட்டு வர்றார். நேரா வந்து ஹலீஃபா சொன்னார், ஹலீஃபா என்ன, நீங்க பாத்தீங்களா, நான் போனேன், போனதும் அங்கே ஒரு மனிதர் இருந்தார், ஆனால் அவரு இங்க வர்றது இல்லை, வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்க அமீர் மோமினுக்கு கலீபாவுக்கு தேவை இருந்தா இல்ம கற்கணும் அவசியம் இருந்து அவர் எங்க வர சொல்லுங்க என்று சொன்னதும் அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீபா எழுந்து உட்கார்ந்தார். அவருக்கு மனசு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அவர் சொன்னாரு, அது வேற யாருமா இருக்காது, சயீத் இப்னு முஸய்யிபா தான் இருக்கும் ரழியல்லாஹு தஆலா, அது வேற யாரா இருக்காது, இப்படி பேசுற ஒரு ஆளாக இருந்தால் அது சயீத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா அவங்கதான் என்று சொல்லிவிட்டு, சரி பரவாயில்ல, நாம என்ன செய்யலாம், நாம போலாம் என்று ஆடைகளை அணிந்து கொண்டு ரெடியாவே அங்கிருந்து புறப்படுறாங்க. அதுக்கிடையில் இந்த செய்தி அந்த அதிகாரிகளிடத்திலே விளங்கிவிட்டது, அதிகாரிகளிடத்திலாம் விளங்குகிறது, அந்த தகவல் கிடைக்கிறது. தகவல் கிடைத்து அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள், அங்கிருந்து புறப்படுறாங்க. அவரோட அவருடைய பிள்ளைகளும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அந்த பிள்ளைகளை ஒரு பிள்ளைக்கு சரியான கோபம், கடுமையான கோபம் வருகிறது. என்ன ஆச்சரியம் இது, எத்தனை ரோம அரசர்கள் கூட நம்முடைய அமீர் மோமினுக்கு பணிந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பயான் செய்யக்கூடிய ஒரு அறிஞர், ஒரு வாழ்வு செய்யக்கூடிய அறிஞர் பணியக்கூடாதா, இன்னும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்ன போது, இது யார் சொல்றா, அவங்களுடைய இளைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய இளைய மகன் அங்கே என்ன செய்கிறார் சொல்லுகிறார், கலீபா அவருடைய இளைய மகன் சொல்லுகிறார், ஆஹா இப்படிப்பட்ட ஒரு மனிதர் யார் இருப்பார், அவர் பெருமை அளிக்கக்கூடியவராக இருப்பாரோ, அவர் தன்னுடைய பெருமையை வெளிப்படுத்துகிறாரோ, இப்படி திமிர் பிடித்து நடக்கிறாரோ என்றெல்லாம் அவர் பேசுகிறார். பேசினதும் அங்க மூத்த மகன் சொல்றாரு, இவர் வேற யாரும் இல்லப்பா, இவங்க சயீத் இப்னு முஸய்யிப், இவர்களினுடைய மகளாரை சயீத் இப்னு முஸய்யப் என்று சொல்லக்கூடிய இந்த அறிஞரினுடைய மகளை நம்ம வாப்பா ஜனாதிபதி தன்னுடைய மகன் அதாவது சகோதரன் அந்த சகோதரருக்காக திருமணம் முடித்து வைப்பதற்காக சகோதரர் வலியுது இருக்கிறாரு, வலியுதுக்காக பொண்ணு கேட்டாங்க, பொண்ணு கேட்டும் கூட இவங்க தர மறுத்துட்டாங்க என்று சொன்னதும் இளைய மகனுக்கு ஆச்சரியமும் கோபம், என்னடா இது, நம்ம வாப்பா என்னுடைய சகோதரர் வலியுதுக்காக இவங்கிட்ட போய் கேட்டாங்களா, இவங்கிட்ட போய் மாப்பிள்ள பொண்ணு கேட்டாங்க, ஆமா அப்படி கேட்டு இவர் மறுத்தாரா, ஆச்சரியமாக அல்லவா இருக்கிறது. அப்படி என்ன இருக்கிறது இவரிடத்துல, எப்படி மறுக்கலாம், அப்படியானால் இவர் ஒரு பெருமைக்காரராகத்தான் இருப்பார், ஒரு திமிர் பிடித்தவராகத்தான் இருப்பார் என்றெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சரி என்ன ஆச்சு, அவருடைய பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரா என்ற கதையெல்லாம் அங்க வருகிறது. எல்லாரும் மஸ்ஜித் நபவிக்கு வந்தாச்சு, மஸ்ஜித் நபவியில வந்து அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபா அமீர் முஃமினின் அவங்களுடைய சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு அன்ஹு மஜ்லிஸில் போய் உட்கார்ந்துட்டார். எல்லாரும் கொஞ்சம் பின்னால உட்காந்துக்கிறாங்க, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் தூரமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாடம் நடக்குது. பெரிய ஆள் சொல்றாரு, அதுக்கப்புறம் தெரியாதுப்பா நம்ம வாப்பா என்ன செஞ்சாங்க, சகோதரர் வலியுதுக்காக வேண்டி இவங்ககிட்ட பொண்ணு கேட்டாங்க, ஆனா இவர் பொண்ணு கொடுக்க மறுத்துட்டாரு, அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்பதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க கல்யாணம் முடிச்சாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் தெரியாது. அப்ப இளைய மகன் சொல்றார், நம்ம சகோதரருக்காக வேண்டி எத்துணை பேர் பெண் தருவதற்காக நான் நீ என்று பெரிய பெரிய அமீர்கள் எல்லாம் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது சாதாரண இந்த மனிதர் எப்படி தன்னுடைய பிள்ளையை தர மறுத்தார், அப்படி என்ன இருக்கு இவரிடத்துல என்று ஆச்சரியப்பட்டு இவர்கள் கேட்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியம், நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் ஹயாத்தை நீளமாக்கி போட்டு வைக்கணும், நம்ம வாப்பா வஃபாத் ஆயிட்டா வலியுதுதான் என்ன செய்ய போறாரு, ஜனாதிபதியாக ஆக போறார், நாளை ஜனாதிபதியாக ஆக போகக்கூடியவருக்கா இவர் பொன் கொடுக்க மறுத்தாரு, இது பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது, அஜாயிபாக இருக்கிறது, இவர் பொண்ணு மகளுக்கு கல்யாணம் நடந்திக்கமான்னு கூட தெரியல, இப்படிப்பட்ட ஒரு மனிதராக இவர் இருப்பார் என்றெல்லாம் அவங்களை பத்தி கொஞ்சம் குறைவா இவர் பேசுறார் இளையவர். அப்ப பக்கத்தில் இருந்த ஒருவர் சொன்னாரு, அந்த மதீனாவாசி அவங்க சொன்னாங்க, அமீர் மோமினினுடைய மகன் நீங்க அமீராக இருக்கிறீங்க, ஒரு கவர்னராகவும் இருக்கிறீங்க, ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறீங்க, அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டா இல்லையா கல்யாணம் முடிஞ்சிருக்காதுன்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, காதல விழுந்தது, அமீர் எனக்கு நீங்க உத்தரவு தந்தா நான் என்ன செய்வேன், எனக்கு அந்த வரலாறு எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்லுவேன், ஏனென்றால் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த கல்யாணம் அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சது யாரு சொன்னா அபு வதான்னு சொல்றவர், அவர் எங்க வீட்டுக்கு ஓகுவ ஜாருனா பைத்தா பைத்தா அடுத்த வீட்டுக்கு பக்கத்து வீடு தான், பக்கத்து வீட்டுக்காரர் தான், நல்ல ஒரு சாலிஹான இளைஞர், அவர் தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறார், நீங்க விரும்பின அந்த வரலாற்று அபு வதாவே என்னிடம் சொன்னார், என்னோட நல்ல நெருங்கி பழகுவார், அவர் அந்த செய்தியை சொல்லி இருக்கிறார், என்ன நடந்தது என்பது, எப்படி கல்யாணம் நடந்தது, அந்த கல்யாண நிகழ்வுகள் எப்படி நடந்ததுங்கிறது என் இடத்துல சொல்லியிருக்கிறார், அமீர் விரும்பினா நான் என்ன செய்ய அதை சொல்றேன், பரவாயில்ல சொல்லுங்க என்ன நடந்தது என்று. வேற ஒண்ணும் இல்ல, இந்த சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களா, அவங்க பெரிய சாலிஹான மனிதர், அவங்க யாருக்கு அஞ்சுறவங்க இல்லை, அல்லாஹ் அவங்களுக்கு கொஞ்சம் வசதியும் கொடுத்திருக்கிறான், வசதியாகவும் இருக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா நிறைவான வசதியை கொடுத்திருக்கிறான், யாருக்கு அஞ்சக்கூடியவர்களாக இல்லை, வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர், இறைவனை அஞ்சு வாழக்கூடிய ஒரு மனிதரை, இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த மதியனால நாங்க இவங்க அளவுக்கு நாங்க யாரையும் பார்த்ததில்லை, அப்படிப்பட்ட ஒரு சாலிஹான ஒரு சீதேவி, இவர்களுடைய மஜ்லிஸில் நாங்கள்லாம் உட்கார்ந்து மாணவர்களாக படித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கூட்டத்தில் அபு வதான் ஒரு இளைஞரும் இருந்தார், அவரும் வந்து படித்துக் கொண்டிருப்பார், நல்ல சாலிகான ஒரு மனிதர், நல்ல பிள்ளை, இளைஞர் தான் ஆனா நல்ல மனிதராக இருந்தார், அவர் எப்போதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மஸ்ஜிதை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார், இல்மை இவர்களிடம் மூலமாக தேடிக்கொண்டே இருப்பார். அப்படி தேடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்ச நாள் அபு வதாவை காணல, அப்போ சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு கேட்டாங்க, என்ன அபு வதாவை காணமே, அவர் என்ன ஆச்சு, ஒருவேளை அவருக்கு உடல் சரியில்லையா அல்லது வெளியூருக்கு ஏதாவது போய்விட்டாரா என்றெல்லாம் கேட்ட போது பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, நாயமே எங்களுக்கும் தெரியாது, அவங்க எங்க போயிட்டாங்க, வெளியூர் போயிட்டாங்களா அல்லது சுகமீனமா ஆயிட்டாங்களா தெரியாது, அவங்க வீடெல்லாம் கொஞ்சம் தூரமா இருக்கும் எங்களுக்கு, அவளோட அந்த அவங்களோட வீடுகள்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காணையில ஏறக்குறைய ஒரு மாசம் கழிந்ததற்கு பிறகு அபுவதா கிளாஸ்க்கு வாராங்க, அபுவதாவே சொல்றாங்க நான் கிளாஸுக்கு போறேன், போனதும் கேட்கிறாங்க, ஒன்னும் சொல்லல, பாடங்கள்லாம் நடந்தது, பாடம் நடந்து எல்லாம் முடிஞ்சதும் எல்லாரும் இளம்பி போகும்போது நானும் இளம்பினேன். இளம்பி போகும்போது என்ன இருக்க சொல்லிட்டாங்க, ஷேக் நீங்க இருங்க அப்படின்னாங்க. எல்லாம் இளம்பி போயாச்சு. என்ன அபுவதா, கொஞ்ச நாள் உங்களை காணமே என்ன அப்படின்னு கேட்டதும், துஃபியத் ஜௌஜி ஃபஸ்தகல் துபி அம்ரிஹா, ஷேக் அவர்களே நான் ஒரு இளைஞன் தான், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, என் புஞ்சாதி இளமையிலேயே மூத்தாயிட்டாங்க, என் புஞ்சாதி மூத்தாயிட்டாங்க, அதனால கொஞ்சம் மன சங்கடமாக இருந்தது, அவளுடைய காரியங்கள்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருந்தது, அதனால நான் அங்கேயே இருந்து மற்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து விட்டு கொஞ்சம் நிதானமாக ஆனதற்கு பிறகு நான் கல்வியை கற்பதற்காக மீண்டும் சல்லல்லாஹுடைய மஸ்ஜிதுக்கு நான் வந்திருக்கிறேன் உங்களுடைய சமூகம் என்று சொன்னதும், அல்லாஹ் அக்பர்தனா யாபா வதா ஃபுனு வாசிக்க வனஷஹது ஜனாஸதஹா மாக்க உனுஐன கலா மாந்த ஃபீஹி, என்ன வேலை செஞ்சீங்க அபுவதா, அப்படி ஒரு நிலை நடந்திருந்தால் நீங்க சொல்லியிருக்கலாமே, எங்களுக்கும் சொல்லியிருந்தா நாங்க உங்களுக்கு உதவி இருப்போம், உங்களுடைய மனைவியினுடைய ஜனாசாவில கலந்து கொண்டிருப்போம், உங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ அதுலயும் நாங்கள் பங்கு பெற்றிருப்போம் இல்லையா, ஏன் எங்களுக்கு நீங்க அறிவிக்கையில்லை, ஜஸாகல்லாஹ் கைரா வஹமம் தூ என்று சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு அதுக்கு இவங்க பதில் சொல்லல, அபுவதா சொல்றாங்க நான் பதில் சொல்லல, இப்படி அவங்க என் மீது இறக்கப்பட்டு சொன்னாங்க, ஆனா நான் பதில் சொல்லல, சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தேன், அல்லாஹ் உங்களுக்கு சரி இப்படி எல்லாம் எங்கள் மீது இறக்கப்படுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஜஸாகல்லா ஹைரா என்று சொல்லிட்டு நான் எழும்புவதற்காக முனைந்தேன். முனைந்த போது அவங்க சொன்னாங்க, என்ன போறீங்க, கொஞ்சம் இருங்க கொஞ்சம் இருங்க என்று சொன்ன போது நான் இருந்தேன். சரி அபுவதா மனைவிதான் மௌத்தாயிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் நெருங்கிடுச்சு, இதற்கு பிறகு நீங்க ஏன் என்ன ஒரு கல்யாணம் முடிக்க கூடாது, கல்யாணம் முடிக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்ன இரஹமுக்குல்லா, அல்லாஹ் உங்களுக்கு ரஹம செய்யவட்டும் ஷேக் அவர்களே, அதே சமயத்தில் இப்ப நான் மனைவியும் இழந்துட்டேன், நான் இளமையிலேயே யத்தீமாக வளர்ந்து எனக்கு வாப்பா கிடையாது, உமா இருக்கிறாங்க ஆனா யத்தீமா தான் நான் வளர்ந்துட்டேன், வாப்பா கிடையாது, என்னுடைய வாழ்வு முழுவதுமே ஏழ்மையும் கஷ்டமும் தான் என்னிடத்துல, எங்க வீட்டுல பொருள்கள்லாம் கூட இல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஏழையாக இருக்கக்கூடியவருக்கு யார் தம் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு வைப்பாங்க அப்படிங்கும் போது, என்கிட்ட இருக்கிறது ரெண்டு அல்லது மூணு திருகம் தான் இருக்கும், தீனார் கூட இல்ல, வெள்ளி காசு தான், ரெண்டு அல்லது மூணு திருகமோ தான் என்கிட்ட இருக்கு, இப்படி இருக்கும் பொழுது எனக்கு யாரா கல்யாணம் முடிச்சு வைப்பாங்களா, மகர் கொடுக்கறது கூட எனக்கு வழி இல்லையே, யாரா தந்தா நான் சாப்பிட்டுக்கிறேன், அந்த நிலைமையில நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அப்படிப்பட்ட நிலைமையில எனக்கு யார் கல்யாணம் முடித்து வைப்பார் என்று சொன்ன போது சயீது புல் முசையப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, வஅன உஸவ்விஜுக இப்னதி, எம் புள்ளையை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னா, இப்படி சொன்னதும் திகைத்து போய் அப்படியே என்னுடைய நாவு அருந்து விழுவது போன்றிருந்தது, ஃபன அக்கத லிசானி, எனக்கு பேச்சு அருந்து விட்டது, அப்படி கடைசியில் நான் திகைத்து கேட்டேன், அந்த யா ஷேக் நீங்களா, உங்க புள்ளையே பெரிய பெரிய இடங்களில் இருந்தான் கேட்டு வருது, எவ்வளவு பெரிய ஜனாதிபதிகளும் அமீர்களும் கவர்னர்களும் பெரும் பெரும் பதவியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல குளம் கோத்திரத்தில் உள்ளவர்கள் வசதி மிக்கவர்கள் எல்லாம் உங்க பிள்ளைய எங்களுக்கு தாங்க தாங்க என்று ஒவ்வொருவரும் கேட்டு அழிந்து கொண்டிருக்கும் பொழுது, கேவலம் ஒரு சாதாரணமான ஏழை ஒரு அநாதை ரெண்டு மூணு திருகத்தை மட்டுமே சொந்தமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு பசித்திருக்கக்கூடிய ஒரு மனுஷனை எனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேங்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, உண்மைதான் நான் சொல்கிறேன், உனக்கு கல்யாணம் முடிக்க விருப்பமா இல்லையா அத சொல், உனக்கு விருப்பமா இல்லையா, நாங்க உங்க பிள்ளைய கல்யாணம் முடிப்பதற்கு யாருக்கு விருப்பம் இருக்காது, உங்க பிள்ளைய பத்தி இந்த ஊர்ல பெருசா பேசுறாங்க, ஒரு சாலிஹத்தான பெண், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே வாழ்ந்த பெண்களை போன்று அற்புதமான ஒரு பெண்ணாக அவர் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படி ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும் என்றுதானே இவ்வளவு பெரிய போட்டி நடந்து கொண்டிருக்கிறது, அதற்கு விருப்பம் இல்லை என்று யாராவது சொல்வார்களா, ஆனா நான் வந்து அதுக்கு தகுதியானவனாக இல்லை என்று சொல்லும் பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க யாருடைய தீனையும் அவங்களுடைய குணத்தையும் குண ஒழுக்கத்தையும் நாங்க பொருந்திக் கொள்கிறோமோ அவங்களுக்கு என் பிள்ளைய முடிச்சு கொடுப்போம், மத்தபடி வேற எதையும் நாங்க பார்க்க மாட்டோம், அவர் பெரிய கோத்திரத்துல உள்ளவரா பெரிய வசதி வாய்ப்புகள்ல உள்ளவரான நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எப்படி கல்யாணம் முடிச்சு வைப்போம், நாங்கள் நர்லா தீனஹு வ குலுகஹு, அவருடைய தீனையும் குலுகையும் நாங்க புரிந்து கொள்வோம் என கல்யாணம் முடிச்சு வச்சிரோம், நீங்க அபுவதா வந்த ஐந்தனா மர்லிய தீனி வல் குலுக், இந்த ரெண்டும் தீனும் குலுக்கும் எங்களிடத்துல உங்களிடத்தில் இருக்கக்கூடிய மார்க்கம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய குணம் ரெண்டுமே என்னிடத்தில் பொருத்தமானது, நான் புரிந்து கொள்கிறேன், நீங்க விரும்பினா கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கிறது என்று சயீத் இப்னு முஸய்யிப் சொன்னதும் இவங்க கை காலெல்லாம் பதறுது. அபு உதா சொல்கிறார்கள், என்னுடைய கை காலெல்லாம் பதறுது, என்ன செய்வது, எனக்கு இப்படியெல்லாம் நடக்குமா, நான் கனவு காணுகிறேனா, உண்மையா என்றெல்லாம் நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் சரி நான் கல்யாணம் முடிக்கிறது சம்மதம் அப்படின்றதும் அப்படியா சொன்னதும் அவங்க சயீத் இப்னு முஸய்யிப் பக்கத்தில் தன்னுடைய நெருக்கமான தோழர்கள் இருந்தாங்க, அவங்க மட்டும் மற்ற மாணவர்கள்லாம் போயிட்டாங்க, எல்லாரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க, எல்லாரும் வந்தாங்க. இவரை தெரியுமா? ஆமா தெரியுமே, எங்களோட தானே உட்காங்கிறான். அபு வதா அவங்களோட மனைவி மூத்தாயிட்டாங்க, இதனால ஆச்சு. அவர் மனைவி இல்லாம தன்னால உட்காந்துக்கிட்டு அவருக்கு வாப்பவும் கிடையாது, சகோதர சகோதரியும் இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவருக்கு இன்னொரு துணை தேவைதானே அப்படின்னா, துணை தேவைதான், அவர் கல்யாணம் முடிச்சு வச்சா இன்னொரு நல்லதான், அதனால இப்ப கல்யாணம் நடக்க போது நீங்க எல்லாம் சாட்சிகள் ஆகிருங்க, என்னுடைய மகளை அவருக்கு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன், உட்காருங்க அபு வதா ஜவ்வஜுதுக்கு பிந்தி, என்னுடைய மகளை நான் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சிருந்தேன், அங்கனுக்குள்ளே நிக்காம முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் ஆச்சரியம். அதற்கு பிறகு எனக்கு என்னையே நம்ப முடியவில்லை, அப்படி ஒரு சந்தோஷம் மனதில இருந்தாலும் கூட, ஒருவேளை அந்த பெண்ணுக்கு நாம் தகுதியிலேயோ இவ்வளவு பெரிய மகானினுடைய பிள்ளையை கல்யாணம் முடித்திருக்கிறோமே, நாம் தகுதியற்றவனாக இருப்போம் என்றெல்லாம் மனதில் உளைச்சல் இருந்தது. நான் அன்னைக்கு நோன்பு வச்சது கூட நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மகரிப்பு நெருங்கும் பொழுதுதான் ஞாபகம் வருது, நாங்கள் மஜ்லிஸ்ல எழும்பி வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து மற்ற காரியங்களில் ஈடுபட்டு மகரிப்புக்கு நெருக்கமாக இருக்கிறது. சரி என்ன செய்வது, இருந்ததுல நான் ஏற்கனவே அந்த மகருக்காக ரெண்டு திருகம் நான் ஏற்கனவே அவர்களிடத்துல கொடுத்தேன், ரெண்டு திருகம் அவ்வளவுதான் என்னால் கொடுக்க முடிந்தது, ரெண்டு திருகத்தை கொடுத்தாச்சு. இருந்தது மூணு தான் இருந்தது, ரெண்டோ மூணா இருந்து பார்த்தா மூணு இருக்கு, ரெண்டு கொடுத்தாச்சு, ஒன்னு பாக்கி. இப்படிப்பட்ட நிலையில் எனக்கு கல்யாணம் முடிந்து நான் என்னுடைய இல்லம் வந்து விட்டேன், என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டேன். என்னுடைய வீட்டில் நான் மாத்திரம் தான் இருக்கிறேன், என்னோட மனைவி இருந்துட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கு அரங்க இருக்கிறான். நான் அன்று நேரம் கழித்து தான் எனக்கு ஞாபகம் வருகிறது, நான் நோன்பு வைத்திருக்கிறேன். எனவே இருந்த ஒரு பழைய கொஞ்சம் ரொட்டி இருந்தது, அதுவும் ஒரு உப்பு எண்ணெயை வைத்து நோன்பு திறப்பதற்கு மகரிப்பு தொழுது விட்டு நோன்பு திறப்பதற்காக நான் அங்கே உட்கார்ந்து பிஸ்மில்லா சொல்லி வாயை வச்சிருக்கிறேன். என்னுடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது, அபுவதா அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அங்க யார் இந்த நேரத்தில் வந்து தட்டுறா, நோன்பு திறந்துகிட்டு இருக்கிறேன் நான், யாரு அப்படின்னு கேட்டேன். நான் சயீத் அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது. நான் நினைச்சேன் சாயிதுனா அடுத்த சாயிதோ, இந்த பக்கத்து கொடுக்கார சாயிதோ, அல்ல அடுத்த தெருவில் இருப்பாரு நம்மளோட நல்ல நெருக்கமா பேசிட்டு இருப்பாரு அந்த சாயிதோ என்று பல சாயிதுகளை நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனா என்னுடைய சிந்தனையில ஒரே ஒரு சாயிது மாத்திரம் வரவில்லை. யாரு எனக்கு கல்யாணம் முடிச்சிருந்தா எங்க மாமா எங்க ஷேக் சாயிது செய்ய பிரதி இல்லாதுன்னு அவங்க மாத்திரம் என்னுடைய ஞாபகத்துல வரல, அவங்கள தவிர மத்த எல்லா சாயிதும் ஞாபகத்துல வந்துருச்சு. அப்ப அவரா இருக்குமா இவரா இருக்குமா கதவை போய் திறந்து பார்த்தா செய்து நான் சாயிது செய்ய பிரதி இல்லாதுன்னு இருக்கிறார். சுபஹானல்லாஹ், யாஷே நீங்களா? ஆமா என்ன விஷயம்? நயமே நீங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பனே, தாங்க இவ்வளவு நேரம் வந்திருக்கிறீங்க, ஏன் அவங்கள் என்னுடைய சிந்தனையில் வரவில்லை என்றால் மதீனாவிலே பேசிக் கொள்வார்கள். 40 வருட காலமாக வீட்டையும் மஸ்ஜிதுல் நபவியையும் தவிர அவங்க வேற எங்கேயும் போனதில்லையா, கடை தெருவுக்கு கூட போனதில்லை. எனவே அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குது, இந்த நேரத்தில் இங்கெல்லாம் வருவாங்கன்னு கூட நான் நினைக்கவில்லை, அவர்கள் வந்து நிற்கிறார்கள், என்ன ஆச்சரியமாக இருக்கிறது என்று நான் உள்ள வாங்க என்று சொன்னதும் வேற ஒண்ணும் இல்ல, அபுவதா நீங்க உங்களுக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அப்ப நான் நினைச்சேன் ஆஹா கல்யாணம் முடிஞ்சதுல இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டாங்க போல இருக்கு, நம்ம தகுதி இல்லாதவங்கிறது அவங்களுக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, நம்மகிட்ட வேற ஏதோ சரி ஏதோ நடந்து போச்சுமா, நானும் அவசரத்துல என்ன செஞ்சிட்டேன், ஏதோ மேல இருந்த பிரியத்துல கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டேன், இப்போ வேற மாதிரி இருக்குது, வீட்டுல எல்லாம் பெண்கள் வேற விதமா பேசுறாங்க என்று அதை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல நாம தான் தகுதி இல்லையே, நாம என்ன செஞ்சிடும் விடுதலை கொடுத்துருவோம் என்கிற மாதிரி அவர் நினைத்து கொண்டு, ஷேக் அவர்களை என்ன விஷயம் இல்ல கல்யாணம் நடந்தது, ஆமா கல்யாணம் நடந்தது, நீங்க இப்ப தனியா இருப்பீங்க வீட்டுல, உங்களுக்கு உதவி ஒத்தாசை செய்வதற்கு யாரும் இல்லாத நிலையில உங்களுடைய மனைவி என் வீட்டுல வச்சுட்டு இருந்தா அது நல்லா இருக்காதே, உங்களுக்கு ஹிதுமத்து செய்யணுங்கிறதுக்காக என் பிள்ளைய கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன பின்னால நிக்கிறான்னு பார்த்தா ஒரு முக்காடு போட்டு ஒரு பெண் அப்படியே தலை குனிந்து நிற்கிறது, எனக்கு கை காலெல்லாம் உதறுகிறது, என்ன புள்ள வந்திருக்கிறாங்களா? ஆமா புள்ள வந்திருக்கிறாங்க. எனக்கு வேற வெக்கமாக விருந்தது, நம்முடைய மனைவி முதல் முதலாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, ஒருங்கான உணவு கூட இல்லையே, ஆக பழைய ஒரு ரொட்டியையும் உப்பையும் வச்சு நம்ம நோம்பு திறந்துட்டு இருக்கிறோம், இதை பார்த்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னு சொல்லி அந்த விளக்கு வெளிச்சத்திலிருந்து ரொட்டியும் உப்பையும் நான் நகட்டி ஒழிச்சு வச்சுட்டேன். அபோதா சொல்றாங்க நான் ஒழிச்சு வச்சுட்டேன், அவ்வளவு பெரிய ஏழ்மை எனக்கு இருந்தது. நான் என்ன செய்தேன், அதற்கு பிறகு என்னை பார்த்து சயீத் இப்னு முஸய்யிப் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, புள்ள இவங்கதான் உங்களுடைய கணவர், உங்க மாப்பிள்ள, என்ன செய்யுங்க, போங்க அவங்களுக்கு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய கிதுமத்துகள் எல்லாம் நீங்க செய்யுங்க என்று சொன்ன போது அந்த புள்ள காலடி வெக்கத்துல தலையை நிமிர்ந்து கூட பார்ப்பதற்கு வெக்கப்பட்டு காலடி எடுத்து வைக்கும்போது எடறி கீழே உள்ள பார்த்தாங்க. கீழே உழப்பக்கூடிய பிள்ளையை போய் பிடிக்கணுமே என்ற உணர்வு கூட எனக்கு இல்லை. நான் அந்த அளவுக்கு திகைத்து போய் நிற்கிறேன், என்ன நடக்கிறது என்று எனக்கே புரியாம நான் திகைத்து போய் நிற்கிறேன். கடைசியில் ஒரு வகையாக அவங்க உள்ள வந்தாங்க. அப்போ அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹமத்து செய்யட்டும், நீங்க சிறப்பாக உங்களுடைய மனைவியோடு நீங்க வாழுங்க, ஏதாவது குறைகள் இருந்தா இந்த இடத்துல என்ன செய்யுங்க தெரியப்படுத்துங்க. அந்த பிள்ளைகளிடத்துல நிறைய குறைகள் இருக்கலாம், அந்த குறைகள் இருந்தால் நீங்க கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. என்னிடத்துல நீங்கள் தெரியப்படுத்தினா நான் அந்த பிள்ளைக்கு நான் செய்து நான் என்ன செய்து கொள்கிறேன், திருத்திக் கொள்கிறேன் என்றெல்லாம் இப்படி சொன்னதும் மா உன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் என்ன என்று நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களோ அந்த அடிப்படையில பிள்ளை நீங்க நடந்துக்கிடணும் என்று சொல்லி விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. புள்ள உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப நான் வேற இருக்கிறேன், சட்டுன்னு நினைச்சேன் ஒரு படிக்கு மேல வீட்டுல ஒரு மாடிப்படி மாதிரி இருக்கு, அந்த படியில ஏறி நின்று பக்கத்து வீட்டுக்காரர்களாம் அழைத்தேன், என்னுடைய அண்டை வீட்டுக்காரர்களே என்று சொன்னதும் என் மீது எல்லாரும் நல்ல பாசமா இருப்பாங்க. ஆனா அவங்கலாம் வந்து பாத்தாங்க, என்ன அபூவதா என்ன விஷயம், ஏன்னா இறக்கணும் மனைவி மூத்தா போனும் தெரியும், ஒரு நல்ல விஷயம்தான், அதை உங்ககிட்ட எல்லாம் சொல்லணும், என்ன விஷயம் என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல எனக்கு காலையில கல்யாணம் முடிஞ்சிட்டு. அப்படியா, இப்ப சொல்லலாம் இல்லையே, எதிர்பாராத விதமாக இப்படி நடந்தது, எங்க யாரு பொண்ணு யாரு? சரி, நான் சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு அன்ஹு மகளை தான் அவங்க கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா அபூவதா, சயீத் இப்னு முஸய்யப்னுடைய மகளை கல்யாணம் முடிக்கிறதுக்கு வரிசையில பெரிய பெரிய ஜனாதிபதியினுடைய கவர்னரினுடைய பெரும்பெரும் ஆட்சியாளர்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிப்பதற்கு அவர்களெல்லாம் வரிசையா நிக்கிறாங்க, அவங்க பிள்ளைய கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லுதே. பக்கத்துல ஒருத்தர் சொல்றாரு, மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்தாரு, இளம் மனைவி மூத்தாயிட்டாங்க, அதனால கொஞ்சம் மூளை ஏதோ இதாயிட்டு போல இருக்குது, அப்செட் ஆயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு இது உங்க காதுல விளங்குகிறது. எனக்கு எந்த குழப்பமும் இல்லை, நான் சரியாக இருக்கிறேன், உண்மையிலேயே நடந்ததுதான், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பெரியவர்கள் யாரா இருந்தா அவங்கள உள்ள வந்து பார்க்க சொல்லுங்க, அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே என்னப்பா ஒரு வயது முதிர்ந்த பெண்கள் வர்றாங்க, அபூவதான் என்ன சொல்ற, நாங்களும் எங்க வீட்டுல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹுன்னு அவங்களுடைய மகளையா நீ முடித்திருக்கிறாய், இது மதீனாவிலேயே சிறந்த பெண் என்று சொல்லப்பட்ட ஒரு பெண் அல்லப்பா, பெரும்பெரும் கோடீஸ்வரர்கள் பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் தன்னுடைய பிள்ளையை கொடுப்பதற்கு உடனடியாக தன்னுடைய மகன்களுக்கு எப்படியாவது அந்த பிள்ளையை மனைவியாக பெற வேண்டும், மருமகளாக அவளை கொண்டு வந்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறாங்க. நீ என்னடா சும்மா வீட்டுக்கு பள்ளிவாசல போயிட்டு வந்தா கல்யாணம் முடிச்சிட்டு சாதாரணமா சொல்கிறாய், என்னப்பா இது, என்ன என்ன ஆச்சு உனக்கு, இல்ல பெரியவங்களே நீங்க தானே சொல்றீங்களே வந்து பாருங்களேன், உங்க பிள்ளைகள் தானே வந்து பாருங்க என்றதும் அந்த பெரிய மனுஷிகள் எல்லாம் உள்ள வந்து பாக்குறாங்க. அங்கே சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு தன்னுடைய மகளார் அங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், சொன்னாங்க வயது முதிர்ந்த பெண்களை பார்த்து, அம்மா கொஞ்சம் நீங்க அந்த பிள்ளையோட இருங்க, தனியா இருக்கிறாங்க அந்த பிள்ளையோட இருங்க, எங்க அம்மா ரொம்ப தூரத்துல பாயுதுதார் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்கள போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், அவங்களுக்கு இந்த செய்தி தெரியாது, அவங்கள போய் நான் கூட்டிட்டு வந்துடுறேன், தயவு கூர்ந்து அது வரைக்கும் நீங்க இங்க இருக்கலாம், அதுக்கு என்ன வாப்பா நாங்க பாத்துக்கிறோம், இந்த பிள்ளையோட இருக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணுமே என்று அவங்க என்ன செஞ்சாங்க, பாதுகாத்துக்கிறோன்னு சயீத் இப்னு முஸய்யப் மகளோடு அந்த பெண்கள் இருக்க, நான் என்ன செய்ய அபூவதா சொல்கிறார், நான் விரைந்து ஓடி வந்தேன், என்னுடைய தாயாரையும் அழைத்துக் கொண்டு எல்லாரும் தாயை அழைத்துக் கொண்டு நான் வீட்டுக்கு வந்தேன், என்னுடைய மனைவியை பார்த்த போது அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. சொன்னாங்க, அபூவதா உனக்கு பெரிய சுப சோபனம், நீ அந்த பெண்ணை பாத்தியான்னு கேட்டாங்க, இதுவரைக்கும் நான் பார்க்கலமா, சுபஹானல்லாஹ் என்ன அழகு என்ன பொலிவு, அந்த முகத்திலே அருளும் அறிவும் நிறைந்திருக்கிறது, என்ன அழகான இப்படி ஒரு பெண்ணை அழகான பெண்ணை நான் பார்த்ததும் இல்லை, இப்படி ஒரு அறிவு ஒளி மிளிரக்கூடிய ஒரு பெண்ணதை நான் பார்த்ததும் இல்லை என்று சொல்லிட்டு நான் உனக்கு சொல்றேன், இப்பம்லாம் அந்த பெண்ணை நான் ஒன்றத்தை ஒப்படைக்க மாட்டேன், விளங்கிச்சா, அந்த பெண்ணு அப்பா பெரிய இடத்து பெண்ணு, நீ ஒன்னு தடக்க ஒன்று நடந்திருக்க கூடாது, மூணு நாளை நான் வச்சு அதை பக்குவப்படுத்திட்டு அதை எங்கிட்ட இருக்கட்டும், அதுக்கப்புறம் தான் நீ பொண்ணை பார்க்கணும், அது வரைக்கும் பொண்ணுகிட்ட வரக்கூடாது, விளங்கிச்சான்னு சொன்னும், அந்தி மா துரிதினம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ அது பிரகாரம் நான் நடந்துக்கிறேன்மா, இப்படி இப்படி கல்யாணம் நடந்த விஷயத்தான் சொல்லிட்டாங்க, அப்ப நீங்க போயிடு, நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நான் கொண்டு தருவேன். மூன்று நாள் கழித்ததுக்கு பிறகுதான் அந்த பெண்ணை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகனிடத்துல ஒப்படைக்கிறாங்க. என்ன காரணம் என்று கேட்டால், இந்த பெண்ணினுடைய நிலை ஓரளவு வசதியான புள்ள, அவன் வசதியா வளர்ந்துருக்கிறாங்க, தன்னுடைய மகனோ ஏழ்மையிலேயே வறுமையிலேயே வாழ்ந்து பசியையே கண்டவர், வயிறு நிரம்ப சாப்பிட்டார் இந்த வரலாறே இல்லாத புள்ள தம்புள்ள, அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை. அதோடு இந்த பிள்ளையோ ஒரு பெரும் மாபெரும் மகானினுடைய ஒரு பிள்ளை. சைது புல் முசையபிரதி எல்லாம் தானா என்று சொன்னால் மதீனாவே நிமிர்ந்து நிற்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மகானினுடைய ஒரு பிள்ளை, நம்ம பிள்ளை ஒரு சாதாரண ஏத்தியும் பிள்ளை. எனவே இந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தணும். எப்படி அந்த பிள்ளைக்கு என் பிள்ளையினுடைய தன்மை என்ன, நிலை என்ன என்பதையெல்லாம் சொல்லி அவங்கள ரெடிப்படுத்திக்கிடணும் இல்லையா என்பதற்காக தான் நாங்க. ஆனா அவங்க எல்லாத்தையும் புரிந்து பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மகளாக அவர்கள் இருந்தார்கள் என்பது இவங்க இந்த தாயார் விளங்கிக் கொண்டார்கள். மூன்று நாள்ல விளங்கிக்கிட்டாங்க, ஆஹா இவங்க நம்மை விட தெளிவாக இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொண்டு மூன்றாவது நாளாக அந்த பிள்ளையை ஒப்படைக்கும் போது சொன்னா, அபுவதா இந்த பிள்ளை மதீனாலேயே மிக அழகான பெண்களிலே அழகான பெண், இவங்களை விட அழகான நான் இதுவரைக்கும் பார்த்ததில்லை. கிதாபில்லாஹி அஸ்ஸவஜல்ல, அல்லாஹ்வினுடைய கிதாபை மனனம் செய்த ஒரு அற்புதமான ஹாஃபிலத். அது மாத்திரமல்ல அதனுடைய அறிவு முழுமையாக இருக்கிறது, குரானினுடைய அறிவு. என்ன மாதிரி மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்குது, அதற்கான விளக்கத்தை வாப்பா சொல்ற மாதிரி சொல்லுது. என்ன சிறப்பு, என்ன பாக்கியம், ஒரு அற்புதமான ஒரு பெண் உனக்கு கிடைத்திருக்கிறதப்பா. வாரபுன்னாசி, ஒரு கணவனினுடைய ஹக்கு என்பதை என்ன என்று அறிந்த பெண்களிலே மிக அற்புதமான ஒரு பெண்மணி, அவ்வளவு அற்புதமான ஒரு பெண்மணி. இனிமேல் நீ அந்த பெண்ணோடு அழகான முறையில் வாழ்ந்துக்கணும். நான் ஒரு மூணு நாள் அந்த பிள்ளைக்கு நசை செய்யறதுக்காக வச்சு அந்த பிள்ளைதான் எனக்கு, அந்த பிள்ளைகிட்ட தான் நான் நிறைய செய்துப்பட்டிருக்கிறேன், அதுக்கு பதிலாக ஒன்ன கூப்பிட்டு நான் நசை செஞ்சுக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு சிறப்பான ஒரு பெண்மணியா இருக்குது வாப்பா. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைக்கட்டும். கடந்த காலத்திலே என்ன கஷ்டங்கள் எனக்காக நீ பட்டிருக்கிறாய், எனக்காக என்ன துன்பங்களை நீ பட்டிருக்கிறாய், அல்லாஹ் அதற்கெல்லாம் சேர்த்து தான் உனக்கு இந்த தாய்க்காக நீ செய்த ஹிதுமத்திற்காக அல்லாஹ் தந்த ஒரு பாக்கியமாக இது இருக்குன்னு நான் கருதுன வாப்பா என்று சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்க, மனைவியை கொண்டு ஒப்படைக்கிறாங்க. மனைவியோடு சந்தோஷமாக நாட்கள் கழிகிறது. அது வரைக்கும் அங்க போகல, மஸ்ஜிதுக்கு போகல. எல்லாம் கழிஞ்சதுக்கு பின்னால கொஞ்ச நாள் கழிஞ்சு முடிச்சதுக்கு பிறகு மனைவிதான் சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு போயிட்டு வாங்கல, இங்க ஏற்கனவே இல்முனியோட தொடர்போடு இருந்தீர்களே, அது என்னுடைய வருகையினால் தடைபடக்கூடாது, நீங்கள் மேலும் நீங்கள் கற்க வேண்டும் என்று. ஒரு கட்டத்தில் சில சந்தேகங்கள் ஏற்பட்ட போது அதுக்கு குரான் ஹதீதுகளை ஓதி ஓதி விளக்கங்களை சொன்னாங்க மகள். இவங்க பார்த்தாங்க வாப்பாவுக்கு தப்பாம பிறந்திக்குது புள்ள, இங்கேயே உட்கார்ந்து படிச்சிடலாம் போல இருக்குதே, உங்க வாப்பாட்ட போறதை விட உங்ககிட்டயே உட்கார்ந்து படிச்சிடலாம் போல இருக்குது என்று சொல்லும் பொழுது, இல்ல நீங்க அங்கதான் போகணும், அதுதான் முழுமை, நான் எங்கிருந்து படித்தேன்னு அங்கிருந்தே நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அனுப்புறாங்க. அதே போல அவங்க அங்கிருந்து வர்றாங்க, வந்து பாடத்துல கலந்துகிட்டாங்க, மருமகன் வந்திருக்கிறாருங்கிறதையும் பாத்துக்கிட்டா சந்தோஷமாக இருந்தது, முகத்தையும் பாக்கிறாங்க மகிழ்ச்சியோட இருக்கிறார்கள். பாடம் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கு பிறகு மாஹாலு ஜௌஜத்துக்கு யா பாவதா, சயீத் பின் முசையப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், அபாவதா உங்க மனைவியுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டதும், ஹிய அலாமா யுஹிப்பு சதீக் வ யக்ரஹுல் அது, அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி ஒரு புள்ள, ஷைத்தான் வெறுக்கிற மாதிரி ஒரு பிள்ளை. அழகான பதில சொல்றான், நண்பன் நேசிப்பது போன்ற ஒரு பிள்ளை, எதிரி வெறுப்பது போன்ற ஒரு பிள்ளை. அதை எப்படி, அல்லாஹ் நேசிக்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க, ஷைத்தானுக்கு பிடிக்காத ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க என்று சொன்னதும் மனம் நிறைந்து சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு தான் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டு என்னைக்காக துவா செய்தார்கள். அதற்கு பிறகு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். வீட்டுக்கு வந்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் இருக்கும், இரண்டாவது முறையாக இந்த கல்யாணம் நடந்து அதுக்கு பிறகுதான் அவங்க வர்றாங்க, யாரு என்னுடைய மாமா மாமியெல்லாம், அதுக்கு பிறகுதான் வர்றாங்க. வந்ததோடு மாத்திரம் அல்லாமல் நாங்கள் கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் இருக்கிறோம் என்பது தெரிந்து எங்களுக்காக சில உதவியாக பொருள்களையும் அள்ளி கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, இருக்கட்டும் என்று இப்படி என் பிள்ளைகளுக்கு தானே நான் கொடுக்கிறேன் என்று எனக்காக அவர்கள் சில பொருள்களையும் அவர்கள் தந்து விட்டு போனார்கள் என்று இந்த செய்தியை அபு வதா என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் அவரே எனக்கு சொன்னார் என்ற இந்த செய்தியை அமீருல் மோமினின் அவர்களுடைய மகனாருக்கு, மகன்களுக்கும் அங்கிருந்தவர்களுக்கும் இந்த செய்தியை நண்பர் சொல்றார். அப்போ அங்க இருந்தவங்க இப்னு அப்துல் மலிக் ரஹ்மான் அவருடைய மகனார் சொன்னார், சயீத் அல் முசையப் ரழியல்லாஹு அன்ஹு குறை சொல்லிட்டு இருந்த அவர் சொன்னார், அஜீபு அம்ரு ஹாதர் ரஜுல், என்ன இது ஆச்சரியமா இருக்கு, இது ஒரு குதிரத்தான ஆளாளா இருப்பார் போல இது சயீத் அல் முசையப், பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்ப அவர் சொன்னாரு, ஒரு ஆச்சரியமும் இல்ல, எப்படி தெரியுமா, இந்த துன்யாவை ஆகிரத்திற்கான விளைச்சல் இடமாக ஆக்கி வச்சுட்டாங்க, அவங்க இந்த எது செய்தாலும் அதனுடைய பாக்கியத்தை ஆகிரத்தில் எதிர்பார்க்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நிலையிலே தன்னை வாங்கிக் கொண்டார்கள். உஷ்தராலி நப்சிஹி ஒளி அகலியில் பாக்கியத்த பில்ஃபானியா, இந்த உலகத்தை அழித்து அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்தை விட்டுவிட்டு அதை விற்று தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்திற்காகவும் ஆகிரத்தை வாங்கிக் கொண்ட பெருமகனார் இவங்க என்று சொல்லிவிட்டு, ஒலார ஆகு ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, உங்க சகோதரர் வலீது அவருக்காக இவங்களுடைய பிள்ளைய உங்க வாப்பா கேட்ட போது பிள்ளைய தரமாட்டேன்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது ஒரு குஃபு இல்லைங்கிறதுக்காக இல்ல, குஃபுலா இருக்கு அதெல்லாம் அதற்காக அவங்க சொல்லல, அவ இது விஷயமாக அவருடைய நண்பர்களே அவங்க இடத்துல என்ன செய்யப்பட்டது கேட்கப்பட்டது, ஏன் நீங்க பிள்ளையே நீங்க கொடுத்திருக்கலாமே, ஹலீஃபாவே கேட்கிறாங்க அமீர் மொமீனின் ஜனாதிபதி கேட்கும் பொழுது ஜனாதிபதியினுடைய பிள்ளைக்கு நீங்க கொடுத்திருக்கலாமே என்று கேட்கப்பட்டது. அப்ப அவங்க பதில் சொன்னாங்க, யாரு சைதுனா சைது முசைய பதில் சொல்றாங்க, இன்னபினத்தி அமானத்துன் ஃபி உனுக்கி, என் மகள் என்னுடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமானத், அவங்கள சரியான இடத்துல ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது அவருடைய துன்யாவினுடைய வாழ்க்கை ஆகிரத்தினுடைய வாழ்க்கை அல்லாவுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமானதாக இல்லாம ஆக்கிட்டேன்னு சொன்னா, நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். இப்ப இந்த நிலையில நான் அமீருல் மோமினின் ஜனாதிபதி வீட்டுல நான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும், அங்க இருக்கக்கூடியவர்கள் வீட்டுல தக்கல்லபத்து பைன ரியாஷிஹா அசாதிஹா, அங்க இருக்கக்கூடிய நிலை நிறைய கவர்ச்சியான பொருட்கள், நிறைய அற்புதமான விரிப்புகள், அங்க இருக்கக்கூடிய சேர்கள், அங்க வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களோடு அவளும் என்னுடைய மகனும் பிறண்டு போயிடுவான். அது மாத்திரமல்ல, ஒக்காமல் ஹுதமுல் ஹஷமுல் ஜவாரி பைன எதையாவா எமீனியா வஞ்சிமாரியா, அவளுக்கு முன்னால பின்னால இடது பக்கம் வலது பக்கம் வேலைக்கார பொம்பளை அந்த பொம்பளை அந்த பொம்பளை என்று எல்லாம் இருந்து இவளை சோம்பேறி ஆக்கி இவளை வேலை செய்ய விடாம கடைசியில் துனியாவே மோகன் ஆக்கிடுவாங்க. சும்மா வஜதத் நஃப்ஸஹா பஅது தாலிக ஜௌஜத்தின் ஹலீஃப், அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு வாப்பா மௌத் ஆயிட்டா இவருடைய கணவன் தான் நினைச்சிவாரு ஹலீஃபா வருவார், அமீர் முமினின் வருவார், அமீர் முமினின் மனைவின்னு இருக்கும். அதற்கு பிறகு இவருடைய தீன சுலுகு பண்றதுக்கு அவளுக்கு வாய்ப்பு இருக்கிறதா, அந்த நிலை இல்லாமல் போய்விடும் என்பதற்காகத்தான். என்னுடைய மகளினுடைய ஆகிரத்து மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக, துனியாவும் பாழாகி ஆகிரத்தும் பாழாகிவிட்ட எத்தனையோ மக்களை நாம் பார்க்கிறோம், அப்படிப்பட்டவர்களில் என்னுடைய மகளும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். இந்த செய்தியெல்லாம் கேட்டிருந்த அந்த டமாஸ்கஸ்ல இருந்து வந்திருந்த ஒரு ஆள் சொன்னாரு, திராசும் ஃபரீதும் நன்னாஸ், அல்லாஹு அக்பர், நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பார்த்தா இப்படிப்பட்ட இந்த சைதுனா சயீத் இப்னு முஸய்யப் ரழியல்லாஹு தஆலாவுக்கு ஒரு தனித்த மனிதர் தான், ஒரு நாதிர், இப்படிப்பட்டவங்களை எல்லாம் இந்த உலகத்துல இனிமேல் பார்க்க முடியுமா என்று கூட நாங்கள் நினைக்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. மதீனாவை சேர்ந்தவர் சொன்னார், அந்த அவர் சொன்ன பதில் சொன்னவங்க சொல்றாங்க, நீங்க சொல்றதா உண்மை, அப்படிப்பட்ட சவ்வாமு நஹாரின் ஓ கவ்வாமு லைலின், எப்ப பார்த்தாலும் பகல்ல நோம்புதான் வச்சிருப்பாங்க, இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏறக்குறைய 40 ஹஜ்ஜுகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க இவங்க செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஃபமா ஃபாத்தத்துஹு தக்வீருல் ஊலா ஃபி மஸ்ஜிதிர் ரசூலி அலைஹி ஸலாத்து வஸலாம் முன்து 40 ஆமன், 40 வருஷமா இந்த மஸ்ஜிது நபவியில தக்வீரத்துல் அவ்வல் தக்வீர் இவங்களுக்கு தப்பினதில்லை. 40 வேளை தொழுகிறது பெரிய பாக்கியம்னு சொல்லி நம்ம போய் எப்படியாவது 40 வேளையா தொழுகணும்னு சொல்லி ஹாஜிகள் நம்ம அங்க போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்துக்கு செல்லும்போது மதீனாவிலே 8 நாட்கள், குறைந்தபட்சம் 8 நாட்கள் தங்கி 40 வேளையாவது கிடக்கணும். ஆனா 40 வருஷமா அவங்க அந்த இடத்துல தொழுதிருக்கிறார்கள், 40 வருஷத்திலையும் ஒரு நாள் கூட ஒரு வேளை கூட அவள் தக்பீர் அவங்களுக்கு தவறுனதை நாங்க பார்த்ததில்லை. 40 வருஷமா அங்க தொழுதிருக்கிறாங்க. இன்னொன்னு சொல்லவா, வலா உரிஃப அன்ஹு அன்னஹு நலர இலா கஃபா ரஜுலின் ஃபி ஸலாத்தி கிலால தாலிக அபதன், அவங்க தொழுகையில அடுத்தவருடைய பெடரியை பார்த்தார் என்ற வரலாறே இல்லை. ஏன் தெரியுமா, அவங்க முதல் சப்புல போய் நிப்பாங்க. இந்த 40 வருஷமா முதல் சப்பு தான், முதல் சப்பு ரெண்டாவது சப்புல இருந்தாதான் அடுத்தவருடைய பெடரி தெரியும், மற்றவருடைய பெடரி தெரியும், பெடரி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய பெடரி தான் மத்தவங்க பாக்குறாங்களே தவிர, அவங்க யாருடைய பெடரியும் முதல் சப்பிலே நின்றதினால் அவர்கள் பார்க்கக்கூடிய நிலை ஏற்படவில்லை. அப்படிப்பட்டவ இந்த சீதேவியாக இருந்தவர்களை எவ்வளவோ பேரு இவங்க இளைஞராக இருக்கும் பொழுது, வாலிபமாக இருக்கும் பொழுது இவங்க பல பேர் என்ன செஞ்சாங்க, பொண்ணு மாப்பிள்ளை கேட்டாங்க, எங்க பெரிய பெரிய இடத்துல இருந்தா எங்க மக்கள் இருந்து கல்யாணம் முடிக்கிறதுக்காக அந்த கல்யாணம் முடிங்க வாங்க வாங்கன்னு கேட்டாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, இன்னும் சொல்ல போனா குறைஷி தலைவர்கள் எல்லாம் எங்களினுடைய பெண்களை தர்றோம் வாங்க, குறைஷிகள் சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க, பெண் கொடுக்க மாட்டாங்க, எம் பிள்ளையை தாரோம், எம் பிள்ளையை தாரணும். குறைஷி குலத்திலே இருந்த வசதி படைத்தவர்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, நல்ல குணமுழக்கம் உள்ளவர்கள் தான் கேட்டாங்க. ஆனா அவங்க இடத்துலாம் இல்ல, இவங்க எந்த பெண்ணை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா, சீனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய மகளை தான் இவங்க முடிச்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. அப்ப இவங்க அபூவா தான் முடிச்சது, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய பேத்தி. அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, எந்த காரணம் அபூஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நெருக்கமாக இருந்தார்கள், அவர்களுடைய ஹதீஸ்களை எல்லாம் தன்னுடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டார்கள், அவர்களோடு இவர்கள் பலமுறை கையை பற்றி இருக்கிறார்கள், நேருக்கு நேர் பார்த்திருக்கிறார்கள், அவர்களோடு ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஹாபியினுடைய பிள்ளையை திருமணம் முடிப்பது தனக்கு பாக்கியம் என்று கருதிதான் அபூஹுரைரா ரழியல்லாஹு தன்னுடைய மகளை தான் இவங்க கல்யாணம் முடிச்சாங்க. யாரு? சைதுனா சஈத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இளம் வயதிலிருந்தே அவர்கள் ஞானம் பெற்றார்கள். ஃபதஹல அலா அஸ்வாஜி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஅத்தர பிஹின், அது மாத்திரம் இல்ல, சின்ன வயசாக இருக்கும்போது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய உம்மஹாத்துல் முஃமினீன் அவர்களுடைய வீடுகளுக்கெல்லாம் சென்று அங்க போய் கல்வி கற்று நிறைய பயனை அடைந்தவர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள்லாம் இவங்களுக்கு உஸ்தாதுமார்கள். சைதுனா சஈத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா, அது அல்லாமல் சைதுனா ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா, சைதுனா அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா, சைதுனா அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா, அலி ரழியல்லாஹு தஆலா, சுஹைப் ரூமி ரழியல்லாஹு தஆலா என்று பெரும் பெரும் சஹாபாக்கள் இடத்திலெல்லாம் ஞானம் கற்று பெரும் மேதையாக திகழ்ந்தவர்கள் சைதுனா ஸஈத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா. அது மாத்திரமல்ல, வதஹல்லக பி அஹ்லாகிஹிம், அந்த பெருமக்களினுடைய குணத்தையே தன்னுடைய குணமாக, வதஹல்லா பி ஷமாயிலிஹிம், அவர்களுடைய பண்பையே தன்னுடைய பண்பாக அமைத்து கொண்ட ஒரு அற்புதமான மகனார் தான், திருமகனார் தான் ஸஈத் இப்னு முஸய்யிப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒரு பாவத்தை கூட அவர்கள் செய்ததாக யாரும் சொல்ல முடியாது. அத்தகைய தூய்மையான நேர்மையாக வாழ்ந்தவர்கள் என்று அந்த மஜ்லிஸே வாழ்த்தியது. அங்கிருந்தவர்கள் எல்லாம் திகைத்து போய்விட்டார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி பரிசுத்தமான வாழ்வு, அல்லாஹும் ரசூலுமே தன்னுடைய நோக்கமாக கொண்டு வாழ்ந்த இந்த தாபியங்களான பெருமக்களுடைய வாழ்வு இந்த சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதல் என்பதை புரிந்து கொண்டு அந்த வழிகாட்டுதலை நம்முடைய பாதையாக எடுத்துக்கொண்டு நாம் செயல்படுவோமாக. அப்படி செயல்படுவதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாளிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from tamilislamicmedia.com.